శివేశంగారాద్ర కవితరజని ఉత్సనపర సరోఢ గంగాయాం గిరిజ జయదే విస్మయపతి హరాహిభ్యో బీజ సరసిరహ సౌభాగ్యజనని సహే దుస్మేరాదే మయి జనని దృష్టిస్తకరుణా గతే కర్ణాభ్యర్ణం గరుదైవ పద్మాణి దదతి పురాం భేద్దుం సిద్ధ ప్రజమన తద విద్రావణ ఫలే ఇమే నేత్రే గోత్రాధర పది కులోత్తం సకలితే తవా కర్ణా కృష్ణ స్మర శర విలాసం కలయద అమతి రెండవ శ్లోకం అంబాండియ కంగళ విశేషమాக சொல்லிருக்கோம். பார்வைகள் நவரசங்களையும் அளிக்கக்கூடியதான பார்வைகளாக இருக்குங்கிறத பார்த்தோம். சாதாரணமாக மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்கு. எங்க அந்த வார்த்தையும் நுழையாதோ அந்த இடத்துல சௌங்கியனால காட்டுறோம். சாதாரணமாக வார்த்தைகளால் தான் நாம் ஒருத்தருடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை இன்னொருத்தருக்கு பரிமாறிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை, இந்த வார்த்தையானது நமக்கு தெரியாத விஷயத்தையும் இல்லாத விஷயத்தையும் சொல்லும். உலகத்திலேயே மலடி மைந்தன்கிற ஒரு பொருள் கிடையாது, புயல் கொம்பு கிடையாது. ஆனால் இவைகள்லாம் வார்த்தை சொல்றது, இல்லாத பொருளையும் வார்த்தை சொல்றது. ஆனால் இருக்கிற பொருள்னு சிலர் சொல்ல மாட்டேங்கிறோம். எப்படி இந்த சக்கரனுடைய திதிப்புக்கும் தேனுடைய திதிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியல. ஏன் சார் அப்படி நீங்கள் ரெண்டு தான் அனுபவிச்சிருக்கல, தெரிஞ்சிருக்க ஆமாம் தெரிஞ்சிருக்க இதுனாலும் சொல்ல முடியல. அதே போல் நிறைய விஷயங்களை வார்த்தையால் சொல்ல முடியல. அதுபோல் சில விஷயங்களை சொல்கிறதுக்காக நாம் இந்த சௌங்கையை உபயோகிக்கிறோம். இந்த கைகால் சேஷ்டைகள்னால இன்னொருத்தருக்கு நம்ம அபிப்பிராயங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இதுக்கு தான் நாட்டியம் நிருத்யம் அப்படின்னு அதுக்கு அபிநயம்னு பேரு. அபிநயம்னு என்ன அர்த்தம்? அந்த சுரூபத்தை கைகால் சேஷ்டையில காட்டி கொடுக்கறது. அந்த கைகால் சேஷ்டை மாதிரியும் கண்ண காது மூக்கரை இந்த சேஷ்டையினாலையும் காட்டி கொடுக்கலாம். அந்த பார்வையே பார்க்கும் பார்வையிலேயே கருணரசமும் தெரியும், பயமும் தெரியும், வீரரசமும் தெரியும். பயந்து பிறகு மிரண்ட வாழ்டிய கண்ணு அசைஞ்சுட்டே இருக்கும். சாந்தமா இருக்கும் பொழுது சந்தோஷமா மனசு இருக்கும், குரோதமா இருக்கும் பொழுது கண்ணு சிவந்து போயிடும். இப்படி அந்த கண்களாலேயே எல்லா ரசங்களையும் காட்டுறதுங்கிறது பரதநாட்டிய சாஸ்திரங்கள்ல கேட்டது. அப்படிப்பட்டதான அம்சத்துல அம்பாட்டிய பார்வையானது எட்டு ரசங்களையும் நமக்கு காட்டுறதுங்கிறது அந்தந்த விஷயங்களை சிவே சுங்காரா கவிதரதனே துத்தன பர பரமேஸ்வரத்துல சுங்காரமான ஒரு பார்வை, மற்றவர்கள ஒரு அருவறுப்போடு கூடியதான பார்வை. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு சகிஷு ஸ்மேராதே, சகிகளோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் பொழுது ஸ்மேரா சந்தோஷமாக இருக்கணும். இது சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது சாதாரணமாகவே எல்லாருக்கும் எப்பொழுதும் மனசு நிறைஞ்சு இருக்கணும், மனசு சந்தோஷமா இருக்கணும். சில பேர் எப்ப பார்த்தாலும் முணு முடிச்சுட்டே இருப்போம், அப்படி ஆயிடுது அப்படின்னு அது கூட இருக்கிறதோட சந்தோஷமா இருந்தாலும் அதிகமாக வரும். மனுஷனுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கும், அப்ப நீங்க என்னென்ன விரும்புகிறோம் எல்லாரும் கிடைக்கும். மனசுல அந்த கவலையை வரவழைச்சு கூடாது. இத மனசுல ஒரு கவலை இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணும், மனுஷனுடைய மனசு சாப்பிடும். இந்த டிப்ரெஷன் சொல்ற பார்த்தீங்கன்னா அது மனுஷனுடைய மனசை சாப்பிடுறது. ஆகையால் தான் இந்த டிப்ரெஷன் இவைகளுக்கெல்லாம் நிருத்சாகத்துக்கு நம்ம இடமே கொடுக்கப்படாது, உற்சாகத்தோடையே இருக்கணும். அதான் சொல்றது சகி துஸ்மேராதே எல்லாம் இருக்கட்டும், மை திருஷ்டி சகருணா என்னிடத்துல கருணையோட பாருங்க அப்படின்னு. கருணையோட பார்க்கறதுன்னு என்னத்தான், அம்பாட்டிய பார்வை நம்ம மேல விழுந்தா போறோம் எல்லாமும் பூர்ணமாயிடும். அதுதான் மீனாட்சின்னு சொன்னேன். கண்களோட பார்த்தே குழந்தைகளை வளர்க்கறது மீன். அதே போலயே அம்பாட்டிய பார்வை மேல விழுந்தாலே சகலக்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். பஸ்ய பிரயோகம் இதை நம்ம பார்த்தோம். ஏன்னா லோகத்துல யாரும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற பிரயோகம்ங்கிறது பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த கண்களுடைய ஒரு விசேஷமே ஒண்ணு சொன்னோம். அதுல ஒன்பது ரசங்கள்ல ஒரு ரசம் நம்ம சொல்லல, நசாந்தம் மேனிரே ரசம்னு பரதர் சொல்லியிருக்கார். பரதமத்துல சாந்தஸ்ய நிர்விகாரத்வாது நசாந்தம் மேனிரே ரசம் பரதநாட்டி ரசத்துல சொல்லுவார். சாந்தமானது நிர்விகார மனசம், அப்படியே வெறும்னு உட்கார வேண்டியதுதான். சாந்தம் நிர்வாண பரமாம் மத்தம் தாமதே அப்படின்னு ஜீவன் முக்த நிலை, அந்த நிலையை எப்படி காட்ட முடியும் முடியாது. ஆகையால் அது ரசமே இல்லைன்ட்டாவா, அதனால அந்த ரசத்தை மட்டும் இங்க சொல்லல. அது விட்டுட்டு மற்ற ஸ்வரூபமானது இப்ப அந்த கண்களை பத்தி சொல்றாங்க. தே கர்ணாபியர்ணம் கருதெய்வ பட்சமாணி தசதி புறாம் தேர்க்கும் சித்த பிரதமர சித்த பிரதமரதமித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே தவா கர்ணா கிருஷ்ண ஸ்மர சர விலாசம் கலயதாமா கதே கபிய கர்ணாம் கிர்ணம். தங்களுடைய கண்கள் தங்களுடைய காது வரைக்கும் சென்றிருக்கு, அப்படி நீளமா இருக்குன்னு அர்த்தம். இது சாமுத்திரிகா லட்சணம், ஸ்திரீகளுடைய கண்ணை காது வரைக்கும் போனா ரொம்ப அழகான பேரு, ரொம்ப ஐஸ்வர்யம்னு பேரு. அப்படி கண்களானது நீண்டதாக இருக்கு, அதனால கதே கர்ணாம் கிர்ணம் கருதைவ பட்மாணி ததபி. அதோட இல்ல அந்த கண்களுக்கு மேல இருக்கக்கூடியதான இமைகள்லாம் இருக்கு பார்த்தல, அது எப்படி என்ன அந்த ரெக்க மாதிரி இருக்கும், அந்த ரெக்கைக்கு நுண்ணில அந்த ரெண்டு பக்கத்துலயும் இது இருக்கு பார்த்தல, அதே மாதிரியே இது எப்படி அந்த மேல முடிகள்லாம் அப்படி வரிசையா இருக்கு. கருட இவ பட்மாணி ததபி புறாம் தேர்ந்து பிரதமரதமித்ராவணபலே. அந்த கண்களுக்கு என்ன பிரயோஜனம், அது திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் பரமேஸ்வரன். திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவளுடைய உக்ரஸ்வரூபத்தை காட்டின. மேறு பர்வதே தனக்கு வில்லா ஆக்கிட்ட, இந்த பூமிய முழு பூமியும் ஒரு தேரா ஆக்கிட்டார், சூரியனையும் சந்திரனையும் சந்திரனாக ஆக்கிட்டார், மகாவிஷ்ணுவை அம்பா ஆக்கிட்டார். இப்படி பண்ணிட்ட கடைசியில என்ன ஆச்சு, அந்த மகாவிஷ்ணுவானவருக்கு அம்பா போட்டதுமே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு கர்வம் வந்துதான். என்னதான் பரமசிவனா இறந்த போதிலும் நம்மள அம்பா போட்டா நான் போட்டேன்னா நான் இறங்க வேண்டியதா இருக்கேன்னா பரமேஸ்வரன் பார்த்தார். என்ன பண்ணினா அந்த அம்பா விடலையா, தான் இருந்தேன்னு மூணு தடவை சிரிச்சாராம், அந்த சிரிப்பிலேயே போயிடுதுன்னு. யாராவது கோபம் வந்தா அழியும், இவர் சிரிச்சாலே அழிஞ்சு போறது இல்லைன்னா அதான் பரமேஸ்வரன். அவர் எதையும் வல்லவனுக்கு பிள்ளை ஆயுதம்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அப்படி எதையும் பண்ணுவார் அவர், எதையும் எதற்காகவும் உபயோகப்படக்கூடியதான திறமை அந்த பரமேஸ்வரனுக்கு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் அவருடைய மனசையும் அதை உடச்சுட்டுதான் புறாம் வேத்தும் சித்த பிரதம ரச வித்ராவணவலே புறாம் வேத்தும் திரிபுரங்களை சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரனுடைய மனதையும் உடைத்து. அவர் ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கணும்னு பார்த்தா அவரையும் தன் வழிக்கு கொண்டு வந்துட்டவள் அம்பாள். புறாம் பேத்தும் சித்த பிரதம ரச வித்ராவணபலே ஒன்பது ரசங்கள் கீழே சொன்னேன். இது என்ன ரசம் சொல்ல பொருள், வீரமா சுங்காரமா பயமா விபத்தமா கருணையா, ஒண்ணு சொல்ல முடியல. ஏன்னா அது சித்த பிரதமனம் பண்ணிட்டு பரமேஸ்வரனுடைய சித்தத்தையும் வசீகாரம் பண்ணிட்டு அப்படிப்பட்டதான ஒரு கண்கள் அம்மா இமே நேற்றே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே கோத்ராதரபதி அப்படின்னா மலைகள், மலைகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான ஹிமவான், அந்த ஹிமவானுடைய குலோத்தம் சகலிகே அந்த குலத்தை விசாரப்படுத்துறதுக்காக ஏற்பட்டதான தேவியே. ஒரு பெண்ணுன்னு வந்தா இந்த உலகத்துல, அப்ப தான் மட்டும் இல்ல, தான் எந்த வீட்டுல பிறந்தாலோ அந்த வீட்டுக்கு நன்மையை நாடுவார், எந்த வீட்டுல பிறந்துட்டிருக்காளோ அந்த வீட்டையும் நன்மை, கல்யாணம் ஆற வரைக்கும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருப்பா, கழுத்துல தாலி ஏறினதுமே என் வீடுப்பா. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்களா, ஃப்ளோர் கிளாஸ் பண்ணிவிட்டேன்னு ஃப்ளோர் கிளாஸ் பண்ணுவேன் உலகத்துக்காக. உள்ளூர இதயத்துல அம்மா அப்பாவும் இருப்போம், அந்த வீடும் சௌக்கியமா இருக்கணும் நினைப்பா, இந்த வீடும் சௌக்கியமா இருக்கணும் நினைப்பா. அதனாலதான் அவளுக்கு உபய குல சம்பர்த்தினு பேர், இரண்டு குலங்களையும் விருத்தி பண்ணவள் அப்படின்னா. அப்படி பரமேஸ்வரனை தன்வசம் ஆக்கிக் கொண்ட போதிலும் அந்த அம்பாளுடைய மனசு எங்க இருக்கு? கோத்ராதம் சகலுக்கே, கோத்திரம்னா பர்வதம், பர்வதத்தை கணிக்கக்கூடியது பூமி, அது ஹிமாலயம். அந்த ஹிமாலயத்தினுடைய அந்த கோத்ராதரபதி குலோத்தம்சம், அந்த ஹிமாலயனுடைய ஹிமவானுடைய குலங்களை உத்தம் சகலுமே, ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தை கொண்டு வரணும், அந்த குலமே சௌக்கியமா வளரணும் அப்படின்னு அம்பாள் பிறந்த குலம்னு சொல்லணுமா வேணும்? ஆகையால் குலோத்தம் சகலுக்கே தவ ஆகர்ணாக்கிருட்ட ஸ்மரத விலாசம் கலையத, காது வரைக்கும் இழுக்கப்பட்டதான ஒரு அம்போ, இந்த அம்ப பின்னால இழுத்து வில்லுல பூட்டி காது வரைக்கும் இழுத்து அதை விடுவார். அப்பொழுது அது எந்த ஒரு லட்சியமோ அந்த லட்சியத்தை போய் வேதனை பண்ணும். இப்படித்தானே அம்ப விடுறது. அதே மாதிரி உங்க கண்ணிலிருந்து ஏற்படக்கூடியதான பார்வைகள் எனக்கூடியதான அம்புகள், இது கீழ் சொன்னதான ரசங்களோட மட்டுமல்ல, இது விசித்திரமான ஒரு ரசத்தையும் உண்டு பண்றது. பரமேஸ்வரனா இருந்தமே எவ்வளவு கல்லிஞ்சுக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோபிஷ்டனாக இருந்த போதிலும் சரி, அவளை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவளே அப்படின்னு சொல்றது. கதே கர்ணம் கிர்ணம் கருதைவ பத்மாணி ததி புறா பேத்தும் சித்த பிரதம் புறாம் பேத்தோ சித்த பிரதமரல வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிக்கே மன்மதனுடைய அம்போ அப்படின்னு நினைக்கிறா போல படுறது. அது விசேஷம் என்ன? மன்மதனுடைய அம்பானது எப்படிப்பட்டதான தீவிரமான மார்களுடைய மனசையும் கலக்கிறது. அது அம்புகள் வேணும், அம்பாளுக்கு அது வேண்டாம், பார்வையே போகும். அந்த பார்வையானது எப்படிப்பட்டவாளையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும், எப்படிப்பட்டவாளையும் மனசுலையும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம். இதுல சாதாரணமாக நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், மற்ற பதார்த்தங்கள் இருக்கலாம், ஆனா மனுஷனுக்கு வியாதி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ரோகம் இருந்தா அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ரோகம் போகணுமேயானால் அம்பாளுடைய கணக்கன் பார்க்கணும். இந்த ரோகங்கள் என்னது அன்னதுன்னு சாதாரணமாக சொல்ல முடியாது. எத்தனையோ ரோகங்கள் அது சொல்ல முடியல. என்ன ஒரு ரோகம் வந்தாலும் மனுஷனுக்கு பயமா இருக்கு. இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூங்கிறானே, இது என்னன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல, ஏன் வந்ததுன்னு தெரியல, அது பாட்டுக்கு பரவிட்டே இருக்கிறது, விஷவாயுவா பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நமக்கு இப்படி தெரியும், காலாகலம்னு ஒரு விஷம் வந்தது, அது பறந்துட்டு எங்கெங்க வருதோ அதெல்லாம் எரிச்சுட்டே வந்ததுதான். அப்படி எல்லாம் வியாதிகள்ல ரோக ராஜாக்கள்லாம் இருந்தது. ஆனா அத்தனையும் அம்பாளுடைய பார்வையானது, அம்பாளுடைய ஒரு தொட்ட ஸ்பர்சமானது எல்லாவற்றையும் அழிஞ்சிடும். பரமேஸ்வரன் எழுந்து எடுத்து குடிச்சார், உள்ள போகும்பொழுதே உடம்பு முழுக்க எரிச்சுட்டே. அப்பா என்ன பண்ணினா அமிர்தமயமான கைகளால் அப்படி கொடுத்தா என்ன அந்த விஷத்துக்கு சக்தியே கொடுக்க. அதே மாதிரிதான் காத்துல குங்குமம் இருக்க, அதே போல மஞ்சள் இருக்க, பிள்ளையாருக்கு வைக்கிறதான மஞ்சள், கணபதிக்கு நாளைக்கு எதை பூஜை பண்ண பிறகு கணபதி யார் தெரியுமோண்ணா? அம்பாள் தான். காமேஸ்வர முகா லோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா, ராட்சசர் பண்டாசுரன் முதலியவர்கள்லாம் யுத்தத்துக்கு வந்தார். யுத்தத்துல அவளால ஜெயிக்க முடியல தேவதைகளை. என்ன பண்ணினா, அவ தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கிறதெல்லாம் யுத்தம் பண்ற அந்த இடத்துல 40 மைலுக்கு 40 மைல் ஒரு யந்திரத்தை நைட்டோட நைட்டை தயார் பண்ணிக்கலாம், தயார் பண்ணி அங்க வச்சுட்டா அந்த யந்திரத்தை மகிமை என்ன? தேவதைகள் அதை கிராஸ் பண்ணி வர முடியாது. ஏன் சார் 40 மைல் போட்டேன்னு? இவ போடக்கூடியதான ஆயுதங்கள் அம்புகள் அவைகளுக்கு மேக்சிமம் ரீச் அவ்வளவுதானா, இவ எவ்வளவு போட்டாலும் அந்த பக்கம் போகணும், நடுத்துல போய் விழுந்துடும். என்ன ஐடியா இப்ப இருந்தது பாருங்க. அதனால அதை தயார் பண்ணி வச்சுட்டா தேவதைகள் அந்த யந்திரத்தை மிதிச்சுண்டு போக முடியல. இங்கிருந்து போட்டா அவளுக்கு ஒண்ணும் வரல, ஆனா போடாமல் இருக்க முடியறதோ போட்டுதான். அவன் பண்ணிருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆகாசத்துல வந்து மேல போடுறான் இவன் மேல, ஆனா இவ போட்டா அவங்க போக மாட்டேங்கிறது. இப்படி ரொம்ப சிரமப்பட்டான். கடைசியில அம்பாட்ட வந்து இப்படி முறையிட்டேன், இப்படி ஆயிடுச்சு, எங்களால முடியலையே, நம்ம சைன்யம் எல்லாம் அழிஞ்சு போறது, அந்த பக்கம் நம்ம போட்ட மாணவர்கள் கீழே விழுந்தது, ஒண்ணும் வரமாட்டேங்கிறது அப்படின்னு. அம்பாள் பார்த்த சிரிச்ச. சரி என்ன என்ன பண்ணணும்னா, நான் ஏதோ ஒரு சக்தியை கொடுக்கலாமோ இல்லையா, ஒண்ணும் பண்ணல. பரமேஸ்வரன் பார்த்தாராம், பரமேஸ்வரனை பார்த்தா பரமேஸ்வரர் ஒரு மாதிரி சிரிச்சாராம். அந்த சிரிச்ச முகத்தோட மகாகணபதியா தோணினார். காமேஸ்வர முக ஆலோக, காமேஸ்வரனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா, அதில் கணேஸ்வரனை கல்பித்தாள். அவர் அடுத்த கணம் பிறந்தார். என்ன ஆச்சுன்னு நேரம் வந்தார், அந்த விக்னயந்திரது மேல் நின்றுட்டு ஒரு தானே டான்ஸ் ஆடினார் போயிடுதுன்னு. அது எல்லாமே துக்குநூறு ஆயிடுச்சு. அது பண்ண ஒன்றும் பண்ணல, நேரம் ஏறி வந்தார். உடனே கேட்டனர், விக்னகிரத் விக்னநாகனா, விக்னத்தை உண்டு பண்றவரும் அவர் தான், விக்னத்தை அழிக்கவரும் அவர் தான். விஷ்ணுதாஸ்தானத்துல பயக்கிற பயனாகனா, பயத்தை உண்டு பண்றவரும் அவர் தான், பயத்தை போக்கடிக்கிறவரும் அவர் தான். விக்னம் உண்டாச்சுன்னு அடுத்த கடம் அவரை நினைச்ச மாதிரிதான் விக்னங்கள்லாம் போயாச்சு. அவருக்கு என்ன சார் இஷ்டம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த எருக்கம் பில், பில்லுல என்ன விஷயம், யானை என்ன சாப்பிடுறது தெரியுமா, பில்லு தான் சாப்பிடுறது. அவ்வளோ வலி இருக்கு சார், நம்ம ஏதோ என்னமோங்கிறோம். ஆனால் அந்த பில்லுலயே 160 வகை பில்லுகள் இருக்கு. அது ஞாபகம் சயாமிஸ் இதுங்கிறோம், அவையெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அருகம் பில்லுல தான் விசேஷம், அது கூர்மையா இருக்கும். அந்த அருகம் பில்லை கொண்டு வந்து ஹோமம் பண்ணி அந்த அருகம் பில் எரிஞ்சதான அந்த வாசனை உடம்புல படுமையானால் ஒரு வியாதியும் வர. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான தாத்துக்கள் இருக்கு பார்த்தால, கபம் வாதம் பித்தம், அந்த மூணு சமமா இருக்கணும்னு. அந்த அது அருகம் பில்ல பார்த்தீங்கன்னா பில்வம் மாதிரி மூணா இருக்கும். அது ஒரு ஒரிஜினல் அருகம் பில்ல பார்க்கணும். இங்க சாதாரண இங்க விற்கிறது எல்லாம் அதுல ஒன்னோ ரெண்டோ தான் அருகம் பில்லு இருக்கும், இதெல்லாம் வெறும் பில்லு தான். சாதாரண அந்த அருகம் பில்ல பார்த்தீங்களா, ஏன்னா பில்வம் மாதிரி ரொம்ப மெல்லிசா இருக்கும், மூணு பக்கத்துலயும் மூணாவது இருக்கும். அது போல ஒரு பில்லு மட்டும் எடுத்துட்டு தூர்வா இன்பத்தோட பூஜை பண்ணினோமே ஆனால் அந்த மகாகணபதிக்கு விசேஷமாக சரீரத்துல ஒரு வியாதியும் வராது. சரீரத்துல வியாதி வரக்கூடியதான காரணம் இந்த மூணு டிசிக்கிலிபிரியம், கபம் வாதம் பித்தமானது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் இல்லாம மாறி போனதுனால, அது மாறாம மறுபடியும் ஈக்குவல் கொண்டு வந்து அதான் விசேஷம். அதனாலதான் பில் அவர்களுக்கு இஷ்டம். அதே போலயே இந்த எருக்கம் புட்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எருக்க புட்பம் மேல இருக்கிற தோழியில இருக்கக்கூடியதான தோஷங்களையும் நிவாரணம் பண்றோம். அதனால்தான் சாதாரணமாக ரதசப்தமின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த எருக்க இலைய உடம்புல வச்சுட்டு இது பண்ற, அந்த எப்படி அது பாலோட இருக்கணும், எருக்க இலையினுடைய பால் இருக்க, அந்த பாலோட இருக்க பொழுது சப்தமே இராது ரத்தமேன்னு சொல்லிட்டு அந்த உடம்புல வச்சுட்டு அந்த தீர்க்கத்தை விட்டுப்பா. அப்ப என்னாச்சு, அந்த பாலை வந்து உடம்பு மேல விடுது, அதுல இருக்கிற எல்லா தோஷமும் போயிடும். இந்த சரீரத்துக்குள்ளேயே நம்ம தோலுங்கிறமே அது மூணு வகை இருக்கா, டெர்மிஸ் எபிடெர்மிஸ் என்டர்மிஸ் ஏதோ சொல்லிட்டு இருக்காரா அவா பாட்டு. அது நம்ம வந்து இது மேல இருக்கக்கூடியதான தோல் இருக்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு சர்மான்னு பேர். இந்த சர்மாக்குள்ள இன்னொன்னு இருக்கு, அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அது வேற. இப்ப இந்த ஸ்பர்ஷத்தை கொடுக்கறது அதுக்கு மேல இந்த இந்த ரசம் விழுமையானால் அதுக்கப்புறம் என்ன நீண்ட இந்த சர்மம் ஸ்மூத் ஆகிடும் அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அதெல்லாம் உபயோகப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு என்னடா டாக்டர் கிட்ட போனோம்னா 200 ரூபாய் 300 ரூபாய் ஒரு ஆயுமெண்ட், அதை எடுத்து குறிஞ்சிருக்க விவகாரங்கள் ஒண்ணு சரியா மாட்டேங்கிறது. நம்ம முன்னால எப்படி பண்ணினாலும் இதெல்லாம் சாதாரண பிராக்கிருத வைத்தியம். அந்த வைத்தியங்களுக்குள்ள ஒண்ணு விசேஷம் இருக்கா, அந்த பூஜையில சேர்த்து பக்தி அவங்களுக்கு பண்ணி வச்சேன். பெரியவர்கள்லாம் என்ன பண்ணினா, வெறும் இதை எடுத்துக்கோ எருக்கம் பூ எடுத்து போங்கோ அப்படின்னு சொன்னா நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். பிள்ளையாருக்கு பூஜை பண்ண அதை விலை கொடுத்து வாங்கோ, அவன் உங்களுக்கு தெரியாது அவனுக்கு தெரியும். நீங்கெல்லாம் பிள்ளையாருக்கு நாளைக்கு எருக்கம் பூ மாலைதான் போட்டுவேள் அப்படின்னு கிடைக்காது தெரியும். அந்த எருக்கம் பூ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே எங்கேயும் மார்க்கெட்ல கிடைக்காது, அது அவன் பறிச்சு வச்சிருக்கான். ஒரு மாலையானது 4 ரூபாய் 5 ரூபாய்மா நீங்க வாங்கி வச்சிருப்பேன். வேற என்ன பண்றது, அந்த எருக்கம் பூவுக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. கிராமாந்தரத்துல போறப்ப அது இருக்கும் போது அந்த காய் இருக்குமே அதை அப்படியே பிடிச்ச சத்தம் பண்ணிட்டே போவான், அது உடச்சு அந்த பால் மேல விழுந்தாலே வசதி அப்படியே சொல்ல வந்தேன். இப்படி எல்லாமும் இந்த வைத்தியாதிகள் இருக்கக்கூடியதான அத்தனையும் அம்பாளிய கடைக்கண் பார்வையிலேயே நடக்கும். அதான் கிருட்ட ஸ்மரகர விலாசம் கலையதா, அந்த மன்மதருடைய பாணங்கள் போன்றதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது ரோக நிவர்த்திக்காக இந்த மந்திரம் விசேஷமாக உபயோகப்படுகிறது. அதுக்கப்புறம்